வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள், வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 230 பில்லியன் டாலர் அந்நிய நேரடி முதலீடு பெறப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மஞ்சள் விவசாயிகளுக்கான வாரியம் அமைக்கப்படுவதன் மூலம் தமிழக விவசாயிகள் மிகுந்த பயனடைவார்கள் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நிச்சயம் நல்ல எதிர்காலத்தை அடைய முடியும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 230 பில்லியன் டாலர் அந்நிய நேரடி முதலீடு கிடைத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிறுவன செயலாளர்கள் நிறுவனத்தின் 55வது ஆண்டு தினத்தில் பங்கேற்று பேசிய அவர், 2014ஆம் ஆண்டு முதல் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு சீர்திருத்தங்களே இதற்கு காரணம் என்று கூறினார். வணிகம் புரிவதை எளிதாக்குதல், வரி சீர்திருத்தங்கள், தேவையற்ற சட்டங்களை நீக்குதல் போன்ற மத்திய அரசின் நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் முதலீடு செய்வதை பல்வேறு நிறுவனங்கள் விரும்புவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். மஞ்சள் விவசாயிகளுக்கான வாரியம் அமைக்கப்படுவதன் மூலம் தமிழக விவசாயிகள் மிகுந்த பயனடைவார்கள் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில், இந்த முடிவுக்காக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார்.
விவசாயிகளுடைய கோரிக்கையேற்று மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திரமோடிஜி அவர்கள் மஞ்சளுக்கென்று தனியாக நலவாரியம் அமைத்திருக்கிறார்கள். இந்த நலவாரியம் மஞ்சள் விவசாயிகளுக்கு, வியாபாரிகளுக்கு அந்த மஞ்சளை ப்ரொக்யூர் செய்து அதை ப்ராசஸ் செய்து அல்லது மஞ்சளை ஏற்றுமதி செய்வதற்கு மிக முக்கியமான இந்த அமைப்பு இருக்கும். ஏற்கனவே கொரோனாவுக்கு பிறகு மஞ்சளினுடைய தேவை உலகளவில் மிக அதிகமாக தேவை ஏற்பட்டிருக்கிறது. மஞ்சள் மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது, மஞ்சள் ஆயுர்வேதிக் மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது, மஞ்சள் காஸ்மெட்டிக்ஸ் பொருள்களில் பயன்படுத்தப்படுகிறது. இப்படிப்பட்ட மஞ்சளுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் மஞ்சள் வாரியம் அமைக்கப்பட்டிருப்பதற்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திரமோடிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை பொதுமக்கள் சார்பாகவும் மஞ்சள் விவசாயிகள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாட்டின் வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நிச்சயம் நல்ல எதிர்காலத்தை அடைய முடியும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் அருகே நடைபெற்ற நந்தனார் குரு பூஜை விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அனைவரும் சமம் என்ற சமத்துவத்தையே நமது வேதங்கள் எடுத்துரைப்பதாக கூறினார். முன்னதாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்து பதக்கம் வென்றவர்களுடன் ஆளுநர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், நாட்டில் முன் எப்போதும் இல்லாத அளவு தொழில் வாய்ப்புகள் தற்போது இருப்பதாக கூறினார். இதனை பயன்படுத்தி 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை உலகுக்கு வழிகாட்டும் நாடாக உருவாக்க செயலாற்றுமாறு அவர் கேட்டுக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் 85வது பட்டமளிப்பு விழாவிலும் ஆளுநர் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கினார். வள்ளலாரின் 200வது பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் ஆளுநர் மாளிகையில் இன்று நடைபெறும் விழாவில் வள்ளலார் திருவுருவ சிலையை ஆளுநர் திரு ஆர் என் ரவி திறந்து வைத்து உரையாற்றவுள்ளார். இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகனும் பங்கேற்று உரையாற்றவுள்ளதாக ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் நேற்று நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கிய ஆட்சியர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, நான் முதல்வன், காலை உணவு திட்டம் உள்ளிட்ட பல முன்னோடி திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு பள்ளி மாணவர் விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு உணவுக்காக வழங்கப்பட்டு வரும் தொகை 1000 ரூபாயிலிருந்து 1100 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டார். பால் கொள்முதல் விலையை உயர்த்த ஆவின் நிறுவனம் முடிவு செய்துள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிக கொழுப்பு மற்றும் இதர சத்துகள் உள்ள பாலுக்கு விலை உயர்த்தப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். தரமான பால் உற்பத்தி செய்து வழங்கும் உற்பத்தியாளர்களுக்கு லிட்டர் ஒன்றுக்கு தலா ஒரு ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் பால் உற்பத்தியாளர்களுக்கு நிகர லாபத்தில் ஈவுத்தொகை வழங்கும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் நடவடிக்கைகளால் தமிழகத்திற்கு 11 புதிய மருத்துவக் கல்லூரிகள் கிடைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தமிழகத்தில் திமுக 6வது முறையாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள போதும் 5 அரசு மருத்துவக் கல்லூரிகளையே திறந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சுகாதார கட்டமைப்பில் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் ஆனால் இதில் திமுக அரசின் பங்களிப்பு மிக குறைவானதுதான் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்னைக்கு வெளியேயும் சுகாதார உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதில் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை.
நம் தாய் நாட்டை பொறுப்புடன் காப்பது உந்தன் கடமை.
மாட்டி மச்சி பஞ்சனியா ஹீராஜே மெதங்கே.
இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து பரிசீலிப்பதற்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார். நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கைகளை பரிசீலிப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள 3 பேர் குழு 3 மாதத்திற்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கும் என்று கூறினார். பகுதி நேர ஆசிரியர்களுக்கான ஊதியம் 2500 ரூபாய் உயர்த்தப்பட்டு 12500 ரூபாயாக வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்று பணிக்காக காத்திருப்போருக்கான உச்ச வயது வரம்பை உயர்த்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். தமிழகத்தில் ஒருசில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக மழை பெய்தது. திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழவையான பிரதிநிதிகள் சபையின் தலைவர் திரு கெவின் மெக்கார்த்தி வாக்கெடுப்பின் மூலம் அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானில் அனுமதியின்றி தங்கியுள்ள ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த 17 லட்சம் அகதிகள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஷார்ஜாவில் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி ஆகாய பேருந்தான ஸ்கை பஸ்ஸில் பரிசோதனை பயணம் மேற்கொண்டார். மின்துறையில் சீர்திருத்தங்கள் தொடர்பாக மத்திய மாநில மற்றும் கூட்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையங்களைச் சேர்ந்த கட்டுப்பாட்டு அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் ஆலோசனை நடத்தினார். HAL நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட 2 இருக்கைகள் கொண்ட லகுரக தேஜஸ் ஹெலிகாப்டரை பெங்களூருவில் இந்திய விமானப்படையிடம் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு அஜய் பட் ஒப்படைத்தார். மத்திய அரசின் உடான் திட்டத்தின்கீழ் விரைவில் செயல்பாட்டுக்கு வரவுள்ள வேலூர் விமான நிலையத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். மதுரைக்கும் குஜராத் மாநிலம் ஓகாவுக்கும் இடையே இயக்கப்படும் வாராந்திர விரைவு ரயில் சேவை டிசம்பர் மாதம் வரை நீக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சேலம் ரயில்வே கோட்டத்தில் கடந்த 6 மாதத்தில் நடத்தப்பட்ட பயணச்சீட்டு பரிசோதனையில் உரிய பயணச்சீட்டு பயணித்த பயணிகளிடமிருந்து 7.3 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பங்கஜ்குமார் சின்ஹா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் தீன்தயாள் உபாத்யாய் கிராமின் கௌசல்யா யோஜனா திட்டத்தின்கீழ் வேலைவாய்ப்பு பயிற்சிக்கான ஆள் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் குடும்ப அட்டை இல்லாத வெளிமாநில தொழிலாளர்கள் புதிதாக குடும்ப அட்டை பெற விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜீவனா தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மானியத்துடன் கடனுதவி பெற்று ஃபில்டர் காஃபி நிலையம் அமைக்க விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் திரு பாஸ்கர பாண்டியன் கூறியுள்ளாா். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கடந்த இரண்டு வாரங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த 79 விளம்பர பலகைகள் அகற்றப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னை பெருங்குடி மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை அமைக்கும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு ஜே ராதாகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா உட்பட 10 நாடுகள் இதில் பங்கேற்கின்றன. சென்னை, பெங்களூரு, தில்லி உள்ளிட்ட 10 நகரங்களில் போட்டிகள் நடைபெறுகின்றன. இறுதிப் போட்டி அடுத்த மாதம் 19 தேதி நடைபெறுகிறது. இன்று நடைபெறவுள்ள முதல் ஆட்டத்தில் இங்கிலாந்து நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா தனது முதல் போட்டியில் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி சென்னையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 230 பில்லியன் டாலர் அந்நிய நேரடி முதலீடு பெறப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். மஞ்சள் விவசாயிகளுக்கான வாரியம் அமைக்கப்படுவதன் மூலம் தமிழக விவசாயிகள் மிகுந்த பயனடைவார்கள் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்காக அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நிச்சயம் நல்ல எதிர்காலத்தை அடைய முடியும் என்று தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி கூறியுள்ளார். மகளிர் உரிமை தொகை திட்டம் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.